கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற இந்த நல்ல வாய்ப்பின் மத்தியில் தொடர்ந்து நாம பார்த்து வரக்கூடிய இஸ்ரேலின் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள், அந்த ஸ்டடியில ஒரு கடைசி பாகத்துக்குள்ள நாம் இன்னைக்கு பிரவேசிக்கலாம். கடந்த வாரம், அதற்கு முந்தின வாரம் சங்கீதம் 83வது அதிகாரத்தை பற்றின காரியங்களை நாம் தியானிச்சோம். இனிமேல் நிறைவேற வேண்டிய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனங்கள் அது ஒன்று. இஸ்ரேல் விஷயத்தில் இனிமேல் என்ன சம்பவிக்கும், என்ன சம்பவிக்கலாம், தேவனுடைய வசனங்களை நாம போய் பார்த்த போது இந்த சங்கீதம் 83 ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இஸ்ரேல் தேசம் 1948 வருஷம் சுதந்திரம் வாங்கி மீண்டும் ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு தேசமா உருவான நாட்களில் இருந்து இது நாள் வரைக்கும் அவர்களுக்கும் அவங்களை சுற்றி இருக்கிற அரபு தேசத்தாருக்கும் அவங்களுக்குள்ளவே இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள். சோ இந்த பிரச்சனைகள் எதனால வந்திருக்கு, இந்த பிரச்சனைகள் எப்படி முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனைகள் எப்போ முடிவுக்கு வரும் என்பதை குறித்த விஷயங்கள் தான் சங்கீதம் 83 தெளிவாக காண்பிப்பதாக நாம் விசுவாசிக்கிறோம். சோ அந்த கருத்துக்கள் உங்கள் மத்தியில ரொம்ப தாழ்மையை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். சோ உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய அருமையான சகோதரர்கள் கூட இதே ரீதியில ஒருவேளை ஒரு சிலர் ஒரு சின்ன சின்ன அம்சங்கள்ல மாற்று கருத்து கொண்டிருந்தாலும், ஆனா பெரும்பாலும் எல்லோரும் விசுவாசிக்கிற காரியம் என்னன்னா சங்கீதம் 83 இனி மேல் சம்பவிக்க வேண்டிய காரியம். அந்த காரியம் நிச்சயமா இந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் சுற்றி இருக்கிற அரபு பிளஸ் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலான ஒரு யுத்தத்துல முடிவடையலாம். சோ அந்த யுத்தத்துல அவர்கள் அது முடிவடையும் பொழுது இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் அது ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்து அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அரபு தேசங்கள் இஸ்ரேல் இடத்துல இனிமேல் விரோதம் பாராட்டாமல் நட்பு நாடுகளாக மாறி இஸ்ரேல் யூதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் தான் என்று ஏற்றுக்கொண்டு ஒரு சமாதானமான சூழ்நிலை வாழ்வதற்கு உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அந்த யுத்தத்தின் மூலம் ஆரம்பிக்கும். சோ சங்கீதம் 83 நம்ம ரொம்ப உற்று கவனிக்கிற ஒரு வசன பகுதி. ரொம்ப அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் சொல்லும் பொழுது சபை பூமியில இருக்கும் பொழுது இதை அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். சோ பாத அங்கங்களுடைய கண்ணுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் விஷயத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் சங்கீதம் 83. சோ அதை நம்ம பார்த்திருக்கிறோம், முதல் முறையா பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் மனதில் பதிந்திருக்கும், மைய கருத்துக்கள் பதிந்திருக்கும், சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பதியாமல் இருக்கலாம். ஆனா இந்த ப்ராஃபஸி பார்த்தாச்சு முடிச்சாச்சு சொல்றதுக்கில்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தீர்க்க தரிசனத்தை. இந்த தீர்க்க தரிசனம் எதை குறிக்குது அதுதான் பார்த்திருக்கோம். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்கா, எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு, இனி என்ன நிறைவு, இனிமேல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் அதையா ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய ஒரு வசனப்பகுதி. சோ இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுல இருக்கிற பாதங்கங்கள் அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறக்கூடிய சில வசனப்பகுதிகளை அவர்கள் கவனித்தே இருக்கணும். அந்த வசனப்பகுதிகள் பற்றி பேசும் பொழுதுதான் கர்த்தருடைய அந்த வசனம் என்னன்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் எது நிறைவேறி முடிஞ்சதுமா, முடிஞ்சதல்ல, ரொம்ப முக்கியமா இனிமேல் நிறைவேற காத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள். ஏன்னா அவைகளை உற்று நோக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நம்முடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிற விதம் நமக்கு நன்றாக புரியும். சோ அப்பொழுதுதான் நாம நம்முடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் மறுரூபமாகுதல் கிறிஸ்தேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவது, நம்ம கைகளில் பெற்றெடுக்கிற ஆவிக்குரிய பொறுப்புகள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றிக் கொண்டு தேவ சித்தம் செய்ய முடியும். சோ அந்த மாதிரியான வசன பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு பார்க்கிறோம். அதே போல இப்ப நாம பார்த்திருக்கிற ஒரு வசன பகுதியும் கூட அப்படிப்பட்ட வசன பகுதி தான். எப்பொழுதே விழிச்சிருக்கணும் இந்த தீர்க்க தரிசனங்கள், இனிமேல் அப்டேட் பண்றது நடக்கும். சோ பார்த்து முடிச்சிருக்கிறோம் இந்த விஷயங்கள் இதுதான் என்று, இனிமேல் சரி இப்ப என்ன நடந்திருக்குது, சார், கடந்த மாதத்துல என்ன நடந்து முடிஞ்சிருக்குது, கடந்த ஒரு 6 மாதத்துல என்ன நடந்து முடிஞ்சிருக்கு, இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்குது, இதுக்கும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு என்ன சம்பந்தம், இப்படியாக அந்த தீர்க்க தரிசனத்தை மேற்கொண்டு மெருகேற்றி மெருகேற்றி அது மெதுவாக நிறைவேறி வரக்கூடிய விஷயங்களை நாம கவனித்திருப்பது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. சோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம், சோ அடுத்த பாகம், சோ எசேக்கியேல் 38வது அதிகாரம் 39வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு மிகப்பெரிய அண்டர்லைன் பண்ண வேண்டியது இறுதியான யுத்தம். சோ அந்த யுத்தம் குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோம். தெரியல எவ்வளவு கிளாஸ் இது போகலாம் என்று, அதிகபட்சம் 2 அல்லது 3 கிளாஸஸ் போகலாம். சோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய யுத்தத்துக்கு பேர் தான் நம்ம பார்க்கிறோம், இது யாக்கோபினுடைய இக்கட்டு காலம். இந்த உலகத்தினுடைய முடிவுல, இந்த உலகத்தின் மீது வரப்போகிற ஒரு மிக முக்கியமான கடைசியான யுத்தம். இந்த யுத்தத்தை தேவன் உலகமே தம்மை நோக்கி பார்ப்பதற்கு பயன்படுத்துறார். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேலருடைய மனக்கடினம் மாத்திரமல்ல, அவங்களுக்கு விரோதமா எழும்பி வரக்கூடிய இந்த உலகத்தின் ராஜாக்கள், சேனைகள், ஜனங்கள் எல்லாருடைய கடின மனதும் நெருக்கி போடப்படக்கூடிய ஒரு கடைசி ஈவெண்ட் சம்பவம் என்று தான் நாம பார்க்கிறோம். சோ இது தேவன் தமக்கு ரொம்ப சாதகமா பயன்படுத்திக் கொள்வார். எப்படி இப்போ பாவத்துல நிரம்பி சுயநலத்துல அப்படியே ஊறி போய் தாங்கள் போகிற பாதை என்ன தெரியாது, யாரை வணங்குறோம் தெரியாது, யாருக்கு விரோதமாக எழும்புறோம் தெரியாது, இப்படி எல்லாம் இருக்கிற இந்த மனுக்குலம் அவர்கள் உணர்வடைவதற்கு தேவன் அந்த ஒரு சம்பவத்தை பயன்படுத்துவார். சோ எசேக்கியேல் 38-39 கிட்டத்தட்ட சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நம்ம கன்வென்ஷன்ல பேசிட்டோம், ஆனால் அதை நான் இன்னைக்கு அப்படியே ரிப்பீட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ இது இஸ்ரவேல் தீர்க்க தரிசனம் என்ற கோணத்தில் இதை நம்ம பார்த்து ஆராய்ந்து அறிவது நமக்கு ரொம்ப அவசியம். சோ எசேக்கியேல் 38-39 யாக்கோபின் இக்கட்டு காலம், இஸ்ரேல் மீதான கடைசி யுத்தம் என்று பார்க்கும் போது பெரிய வசன பகுதி 2 அதிகாரம் இருக்குது பாருங்க. முதல் அதிகாரம் 23 வசனங்கள், அப்புறம் 29 வசனங்கள். சோ அப்ப வசன பகுதிகளுக்குள்ள நாம கடந்து போக முடியாது நிதானமா. ஆனா முக்கியமான வசனங்களை மாற்றம் நான் எடுத்து வைக்கிறேன், வைத்துட்டு அதற்கான கருத்துக்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். இதுவும் இன்று அல்லது அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்து முடிச்சாலும் அப்படியே அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய வசன பகுதி, ஏன்னா இது நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம். சொக்கூர்ந்து கவனிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. சோ எசேக்கியேல் 38 ஆரம்பிக்கும் போது அந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு. சோ இஸ்ரவேலுக்கும் சில விரோதி தேசங்களுக்கும் யுத்தம் இருக்கு. சரி, யார் அந்த விரோதி தேசங்கள்? அந்த விரோதி தேசங்களை பற்றி சொல்லியிருக்கு. அந்த கூட்டணியில யார் யார் பங்கு வகிப்பாங்க அது வசனத்துல சொல்லியிருக்கு. இந்த யுத்தம் எந்த சூழ்நிலையில எந்த காலப்பகுதியில சம்பவிக்கும் அதை பத்தி சொல்லியிருக்கு. எந்த காரணத்துக்காக இவ்வளோ தேசங்கள் அந்த சமயத்துல இஸ்ரேல் மேல போர் தொடுப்பாங்க, நோக்கம் என்ன, பர்பஸ் ஆஃப் த எலிமினேஷன்ஸ் என்ன, அந்த விரோதிகள் எழும்பி வர்றதுக்கான நோக்கம் என்ன, எந்த எதிர்பார்ப்போடு எந்த ஒரு எண்ணத்தோடு இஸ்ரேல் மேல அவங்க யுத்தம் செய்யறாங்க, அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. கடைசியில அந்த 39வது அதிகாரம் பாதி முழுக்க நீங்க வாசிச்சீங்கன்னா அது அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும், அந்த யுத்தத்தினுடைய முடிவு, அந்த முடிவுல என்ன விளைவு, அது பற்றி நிறைய பேசிட்டு அது நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. அப்படியே நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சோ அதுல எது அடையாள பாஷை, சோ அதுல வந்து எது நிழல்கள், எது லிட்ரல், இது நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கு. நிறைய கருத்துக்கள் சகோதரர்கள் மத்தியில அங்க இருக்கு. ஆனா ரொம்ப ஆச்சரியம் அந்த யுத்தம் முடிகிற விதம் பற்றி அங்க சொல்லும் பொழுது. சோ ஒருவேளை இந்த ஸ்டடியில நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம்னா அதிகபட்சம் முதல் ஒரு 3 அம்சங்கள் நாம பார்க்கலாம். சோ வசனங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு விரோதமா ஒரு கூட்டணி தேசங்கள் அங்க எழும்பி வருவதை பற்றி நம்ம பார்க்கலாம். வசனம் வாசிங்க நீங்க.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகூக்கு தேசாத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் குரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகம் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள்.
படிச்சுட்டே போறாங்க நமக்கு. வசன பகுதிகள் ஒரு யுத்தம் அங்க இஸ்ரேலுக்கு விரோதமா நடக்கிறது பற்றி அங்க சொல்லுது. அதுக்கு அந்த ஒரு எதிர விரோதி தேசங்கள், அந்த விரோதி தேசங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் வந்து மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக் தேசத்தானான கோகு. சோ அப்போ இவருடைய தலைமையின் கீழே அந்த தேசங்கள் அவங்களுக்கு விரோதமா அங்க வராங்க. சோ வரும் பொழுது அப்போ கீழே வாசிச்சு வாங்க எங்கன்னா ஐந்தாம் வசனத்தில இருந்து,
அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தரைச்சீராகவும் தரித்திருப்பவர்கள். கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய
கூட்டணி வராங்க இஸ்ரேலுக்கு விரோதமா. பெர்ஷியர், எத்தியோப்பியர், லீபியர், அப்புறம் வட திசையில இருந்து வரக்கூடிய தொகர்மா வம்சத்தார் வராங்க. நெக்ஸ்ட் நீங்க எங்க படிக்கலாம், 13 வசனம் வாசிங்க. இது இரண்டாவது ஒரு கூட்டணி வசனம் வாசிங்க.
தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சிசின் வர்த்தகரும் அதனுடைய பாட சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி
பாருங்க. இது யாரு? இது ஒரு சின்ன கூட்டணி. இது கூட பேசுது சேபா தேசத்தார், சேபா, தேதான், தர்சிஷ். சோ பாருங்க, இப்போ இந்த தேசங்கள் தான் இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த யாக்கோபி நிக்கட் காலத்துல அவங்க வருவாங்க. சோ இந்த தேசங்கள் தான் விரோதி தேசங்கள். சோ இந்த தேசங்கள் பற்றி கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறார் இந்த வசனத்துல. சோ நம்முடைய ஒரு முக்கியமான முயற்சி என்னவா இருக்கணும்னா, யார் இந்த தேசங்கள்? சோ நம்ம இந்த ஸ்டடியில ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம் சங்கீதம் 83 எசேக்கியல் 38 கம்பேர் பண்ணி பார்த்தோம். கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சோம் சங்கீதம் 83 வரக்கூடிய விரோதிகள் யார் வம்சம்? மெஜாரிட்டி, பெரும்பான்மையா ஷேம். அதனாலதான் நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணோம். அந்த சம்பவம் வந்துட்டு இஸ்ரேலுக்கும் சுற்றி இருக்கிற அராப்ஸ்க்கும் நடக்கிற விஷயம் ஐடென்டிஃபை பண்ணும் கரெக்டா கண்டுபிடிக்கணும். சோ ஷேம், ஷேம் சங்கத்தி எங்க இருக்கிறாங்க? எக்ஸாக்ட் இஸ்ரேலுக்கு அப்படியே வலது பக்கத்துல சென்ட்ரல் வச்சுட்டு ஒரு ஆர்க் போட்டீங்க வந்துட்டு ஷேம் சந்ததி. சோ அப்புறம் பரவி இருக்கிறாங்க. அது வந்து நம்ம அடையாளம் கண்டுச்சு. அந்த யுத்தம் அது இஸ்ரேல் இருக்கும் அரேப் நேஷன்ஸ்க்கு வரக்கூடிய யுத்தம். அதே சமயத்துல அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியில நம்ம கண்டுபிடிச்சோம் எசேக்கியேல் 38 அதுல வரக்கூடிய விரோதிகள் யார் சந்ததி? பெரும்பான்மை யாரு? ஜாஃபேத். ஆனா யாருல இருந்து கூட இருந்தாங்க? இருக்கிறாங்க நிறைய. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சிலர் எங்க இருக்கிறாங்க? ஷேம். சோ அது அருமையான ஒரு கூட்டணி. அப்போ நம்ம ஜஸ்ட் கண்டுபிடிச்சோம் அந்த விரோதி தேசங்கள் ஒரு கூட்டணி பெரும்பான்மையா ஜாஃபேத் சந்ததி. பாருங்க, ஜாஃபேத் சந்ததினாவே நமக்கு தெரியுமே இன்னைக்கு யாரு இன்னைக்கு ஜாஃபேத் சந்ததி. சோ அந்த கூட்டணி சும்மா நீங்களே சொல்லலாம், நம்மளே சொல்லலாம். பேசிக் ஸ்டடியில நாம கேட்டிருக்கோம் இன்னைக்கு பூமியில இருக்கிறவங்க யார் ஜாஃபேத் சந்ததி, யார் வந்து காம் சந்ததி, யார் வந்துட்டு ஷேம் சந்ததி. யூரோப்பிய நேஷன்ஸ் இல்லையா, ஐரோப்பிய தேசங்கள், இஸ்ரேல், அபிமேல், இதெல்லாம் ஐரோப்பிய தேசங்கள். இது மிடில் ஈஸ்ட். மேல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஐரோப்பிய தேசங்கள். ஐரோப்பிய தேசங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், யார் யாரு? நல்ல ரோஸ் கலரா இருப்பாங்க இல்லையா, வெள்ளைக்காரங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள், ஆங்கிலம் பேசக்கூடிய ஜனங்கள். சோ பிரிட்டன், யுஎஸ்ஏ, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, சோ அப்புறம் நிறைய இருக்குது இல்லைங்களா, சுவிட்சர்லாந்து, நிறைய தேசங்கள் நமக்கு தெரியும். சோ அதெல்லாம் அந்த மேற்கத்திய நாடுகள். சோ இவர்கள் ஜாஃபேத் சந்ததி. நெக்ஸ்ட் காம் சந்ததி யாரு? காம் சந்ததி யாரு கேட்ட? இன்னைக்கு இருக்கிறவங்க இல்ல, காம் சந்ததி இன்னைக்கு இருக்கிறவங்க இல்ல, ஜஸ்ட் உலகத்துல கேட்டாரு. இந்த கான்டினென்ட் முழுக்கம் அப்படியே இந்த கண்டம் முழுவதும் யார் சந்ததி? காம் சந்ததி, ஆப்பிரிக்கன்ஸ், கருப்பறின ஜனங்கள். நெக்ஸ்ட் வராங்க ஷேம். ஷேம் நமக்கு தெரியும், ஷேம் வந்துட்டு ஏசியன் நேஷன்ஸ். சோ எல்லாம் ஏசியன் நேஷன்ஸ். சோ அப்போ அந்த மாதிரி ஒரு 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 கூட்டணி உருவாது பாருங்க. பெரும்பான்மையா ஜாஃபேத் இருப்பாங்க மேற்கத்திய நாடுகள், கொஞ்சம் கம்மியா காம் ஆப்பிரிக்க நாடுகள், இன்னும் கொஞ்சம் கம்மியா ஷேம் ஆசியா நாடுகள். சோ இந்த மூன்று கண்டத்தினுடைய ஒரு கூட்டணி தான் அந்த வரப்போகிற அந்த கடைசி யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா அங்க வராங்க. சோ நான் இப்போ பரந்த பார்வை பார்த்துருக்கிறேன். விரோதிகள் யார் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சதவிகிதம் அடிப்படையில பேசிட்டு இருக்கிறேன். ஜாஃபேத் மெஜாரிட்டி, காம் சந்ததி கொஞ்சம் கம்மி, ஷேம் சந்ததி இன்னும் கம்மி. சொல்லும் போது ஜாஃபேத்னா அப்போ ஐரோப்பிய தேசங்கள் பெரும்பாலும் பங்கு வகிப்பாங்க. நெக்ஸ்ட் யாரு? ஆப்பிரிக்கா தேசங்கள் பங்கு வகிப்பாங்க. கடைசியா ஒரு சில ஆசிய தேசங்கள் கூட இருப்பாங்க. ஆனா இப்போ பாயிண்ட் பேசலாம், பர்டிகுலரா பேசலாம். சோ பர்டிகுலரா பேசணும்னா அந்த பெயர்கள் தான் நாம அங்க எடுக்கணும். என்னென்ன பெயர்கள் அங்க சொல்றாரு அவரு? பெர்ஷியர், எத்தியோப்பியர், லீபியர் இருப்பாங்க. அதுக்கு முன்னால மேஷேக், தூபால், அப்புறம் கோகு, அதிபதினா ரோஷே. யார் இது இந்த ரோஷே? சோ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கலாம். ஒரு ஒரு பேரும் யாராத்தான் இருக்கும், யாராத்தான் இருக்கலாம் நம்ம பண்ணலாம். ஆனா அது அது ஒரு அருமையான ரிசர்ச் ஸ்டடி, பட் அது நமக்கு தேவையில்லை. சோ ஏன்னா அது பண்ணி அதனுடைய ஜூஸ் உங்களுக்கு சொல்லிட்டா அது போதும். ஆனா இதுல வித்தியாசங்கள் இருக்கும். ஒருவேளை நீங்க வேற எங்கேயாவது சப்ஜெக்ட்ஸ் வேற ஏதாவது பதில் சேர்த்தாலும், இல்லாட்டி வேற சப்ஜெக்ட்ஸ் இது சம்பந்தமா படிச்சாலும் ஒன்னு ரெண்டு மாறலாம். ஏன்னா ஒரு 10-12 விரோதிகள் இருக்கிறாங்க. சோ இந்த 10-12 விரோதிகள் இன்னைக்கு யார் யார புரியுது அது நான் சொல்லலாம். அது அந்த சொல்லக்கூடிய கருத்துல இன்னொரு சகோதரர் ஒண்ணு ரெண்டு வேறுபடலாம். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் எக்ஸாக்டா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பைபிள் எழுதின காலத்துல அங்கங்க எந்தெந்த ஜாதியா இருந்தாங்களோ அவங்கள வச்சு சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அவங்கள் காணாமலே போயாச்சு. இன்னைக்கு அவங்க இருந்த இடத்துல யார் யார் இருக்கிறாங்க நாம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஏரியா போகவும் முடியாது. பட் ஓரளவுக்கு நாம பண்ணலாம், மேக்சிமம் கரெக்டா தான் ஒரு சில தேசங்கள் மாறலாம். சோ அப்படி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சுருக்கமா நான் இந்த விரோதி தேசங்கள் பற்றி நான் சொல்லிடுறேன். சோ யார் யார் இந்த விரோதி தேசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு? சோ பாருங்க இதுல ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க. நம்ம சொல்லிருக்கிறோம் 5-6 வசனம் ஒரு கூட்டணி. அவங்கதான் ஆரம்பத்துல கிளம்புறாங்க. யார் யார்? பெர்ஷியர், எத்தியோப்பியர், லிபியர், சோகர்மா, கோமேர், இவங்க எல்லாம் போறாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் இவங்க போகிறத பார்த்து யார் கிளம்புறாங்க? 13 வசனத்துல ஷேபா, தேதான், தர்ஷீஷ் இவங்க கிளம்புறாங்க. சோ இந்த முதல் கூட்டணியில வரவங்க யார் யார் குறிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ரோல் ரஷ்யா. சோ அவர்தான் அந்த அதிபதி. அந்த அதிபதிக்கு ஹிப்ரு வேர்டு ரோஷ். ரோஷ்ல இருந்து தான் வருது வார்த்தை ரஷ்யா. சோ ரஷ்யா ஏன்னா வடக்கு திசையில, இஸ்ரேலுக்கு வடக்குல பாத்தீங்கன்னா பாருங்க, இஸ்ரேல் வடக்குனா மேல் நோக்கி அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரஷ்யா, ஃபுல் பாகம் ரஷ்யா. சோ அவங்களுடைய தலைமையின் கீழ இந்த கீழ் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அங்க இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. சோ அப்போ ரஷ்யா மேஷேக் குறிக்கலாம், நார்தர்ன் டர்க்கி, தூபால் குறிக்கலாம், ஜார்ஜியா, பெர்ஷியா தெளிவா தெரியும் நமக்கு, ஈரான், எத்தியோப்பியா, எத்தியோப்பியா தேசத்தையே குறிக்கலாம், அல்லது இங்க மத்திய ஆப்பிரிக்கா கண்டத்தை குறிக்கலாம். சோ லிபியா அவங்க கூட ஆப்பிரிக்கா தேசங்களை இடம் ஒன்று குறிப்பிடுறாங்க. கோமர் குறிக்குது அது கூட அர்மேனியா, தொகர்மா குறிக்குது, டர்கிஸ்தான் பாருங்க. இது நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க அவ்வளவுதான். சோ இதுல அதிகமா நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ சுலபமா சொன்ன ரஷ்யா, துருக்கி, ஜியார்ஜியா, ஈரான், அப்புறம் ஆப்பிரிக்கா தேசங்கள்ல ஒன்று சில, அப்புறம் அர்மேனியா, தர்கிஸ்தான், இந்த தேசங்கள் வருது. அப்புறம் அந்த 15 வசனத்துல வர மூன்று பேர் ஷேபா, தேதான், அப்புறம் தர்ஷீஸ் சொல்லும் பொழுது, தர்ஷீஸ் குறிக்குது மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டிஷ், இவங்கள் கூட அதுல பங்கு பெறலாம். ஷேபா குறிக்குது, இந்த பாருங்க ஷேபா தான் சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் தேதான் குறிக்குது ஏமன். சோ இந்த தேசங்கள் கூட முக்கிய பங்கு அங்க வகிக்கும். அப்போ இதுதான் அந்த அதிகாரத்துல வரக்கூடிய விரோதி தேசங்கள். சோ இந்த ஒரு கூட்டணி தான் சங்கீதம் 83 அதிகாரத்தினுடைய யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்பு அந்த நடக்கக்கூடிய யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. சோ ஒரு முக்கியமான பாயிண்ட் போன வாரம் உங்களுக்கு நாம சொன்னோம். சோ இது ரெண்டுமே சங்கீதம் 83, எசேக்கியல் 38 அதிகாரம், 39 அதிகார சம்பவங்கள், ரெண்டு தனிப்பட்ட சம்பவங்கள், ரெண்டு இஸ்ரேலுக்கு விரோதமா நடக்க ரெண்டு யுத்தங்களை குறிக்குது. அதுல ஒன்னு இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் நடக்கும், இன்னொன்னு இஸ்ரேலுக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய மூன்று கண்ட கூட்டணிக்கும் நடக்கும். நாம சொல்லும் பொழுது என்ன கேள்வினா, ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்கும்? நாம சொல்கிறோம் கண்டிப்பா இன்னும் சில சில வருடங்களோ மாதங்களையோ நடக்கிறதுக்கு ஒரு வேலை தேவன் அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூழ்நிலையெல்லாம் நம்ம பாக்குறோம் நியூஸஸ் எல்லாம். சோ அப்போ அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு கேப் இருக்கு? ஏன்னா ரெண்டு யுத்தம் இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு என்ன ஒரு ஒரு சிந்தை வரலாம். அப்போ இன்னும் டைம், இன்னும் டைம், ரெண்டு யுத்தம் நடக்கணும், பாருங்க ரெண்டு தீர்க்க தரிசனம் இருக்கும், டைம் இழுக்கும் போல தெரியுது, அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ முதல் யுத்தம் நடந்துச்சுன்னா, இந்த சங்கீதம் 81 முடிஞ்சிச்சுன்னா ஒரு சில மாதங்கள்ல நெக்ஸ்ட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்க இருக்கலாம், ஒரு சில மாதங்களே நடக்கலாம். ஏன்னா அந்த சங்கீதம் 83 ஒரு பர்பஸ்க்கு நடக்குது, ஒரே ஒரு நோக்கம். அது என்னது இப்ப நாம பார்க்க போறோம். சோ ஆனா ஒரு சில குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள அந்த யாக்கோபி நிக்கட் காலம் கூட அவங்க மீது வந்துடணும். சோ அப்போ இந்த 38 அதிகாரத்துல இப்போ அடுத்த அம்சம் நாம பார்க்கலாம். சோ இது எக்ஸாக்டா எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த யுத்தம். சோ அது பார்க்கும் பொழுது தான் நமக்கு முக்கியமான வசனங்கள் வருது. வசனம் எடுங்க நீங்க, எசேக்கியேல் 38 வசனம் படிங்க. வசனம் 8-12 வசனம் வரை.
நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாக பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் வருவாய், நெடுநாள் பாழாக்கிடந்து பிற்பாடு பாதிப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் எதிரிகளின் மலைக்கு விரோதமாய் வருவாய், அவர்கள் எல்லாரும் பஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்று போல் எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். கத்ராவிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருப்பதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருக்கும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ கொள்ளாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவே, நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன், அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப்பாடுகளும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய்.
படிங்க சிஸ்டர், அப்படியே போது போது போது. சோ அப்போ இந்த பகுதியில தான் அந்த விஷயங்கள் அங்க சொல்லிருக்கிறாங்க. சோ அதுக்கு முன்னேறி வரைக்கும் 7 வசனம் வரைக்கும் சொல்லும் பொழுது இஸ்ரேலுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் வருவாங்கிறது ஓரளவுக்கு சொல்லிட்டு, சரி இவங்க எப்ப வருவாங்க அப்படிங்கறத பத்தி பேசும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அங்க தீர்க்க தரிசனம் அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுற. நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா கடைசி யுத்தத்துக்கு வருவீங்க. ஆனா நீங்க வரும்போது இஸ்ரேல் எப்படி இருக்கும், இஸ்ரேல் என்ற சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னா இப்ப சொல்லும் பொழுது பற்பல ஜனங்கள்ல இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோ எல்லா ஜனங்கள்ல இருந்து அவங்க கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பாங்க. கூட்டி சேர்க்கப்பட்டு சொந்த தேசத்திலேயே அவர்கள் குடியேற்றப்பட்டிருப்பாங்க. சோ குடியேற்றப்பட்டு எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பயமுமே இருக்காது. அவங்க பட்டத்துக்கு நீங்கள் ஆக்கிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை, அது முக்கியமான பாயிண்ட். சோ அவர்கள் எல்லா ஜனங்கள் ஜாதிகள்ல இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு அவங்களுடைய சொந்த தேசத்துல குடியேற்றப்பட்டிருப்பாங்க. பட்டயத்துக்கு நீங்கள் ஆக்கி இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சொன்னோமோ கன்வென்ஷன்ல, அவங்களுக்கு யுத்தம் போட வேண்டிய காலகட்டம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். யுத்தத்துல இருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க அவங்க. சோ அப்போ அப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிறதுனால ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா அஞ்சாமல் குடியிருப்பாங்க. நிர்விசாரமாய் பயப்படுத்துவார் இல்லாத ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இவைகள் எல்லாம் இந்த சூழலுடைய ஒரு அருமையான வெளியரங்கமான ஒரு அடையாளமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதிகபட்ச ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்றார் வசனத்துல, அவர்கள் மதில்கள் இல்லாமல் இருப்பாங்க. சோ மதில்கள்னா அவர்களை சுற்றி பாதுகாப்பதற்கான எந்த ஒரு மதிலும் இல்லாமல் சுவர்களும் இல்லாமல் அவர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்க மேல வருவீங்க. சோ இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். இது நிறைய பேர் தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, பட் அந்த மதில்கள் பாயிண்ட் டச் பண்றது இல்ல. பட் அது பார்க்கணும். சோ பார்த்தோம்னா நமக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு அங்க புரியும். சோ எப்ப வருவாங்க இவங்க இஸ்ரேலுக்கு விரோதமா? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்புதான் இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்பட்டாச்சா? கூட்டி சேர்க்கப்பட்டாச்சு. ஆனா முழுக்க இல்ல, ஆனா ஓரளவுக்கு நிறைவேற வேண்டிய அளவுக்கு நிறைவேறிடும். அவர்கள் மீண்டும் அவருடைய தேசத்திலே குடியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. குடியேற்றப்பட்டாச்சா? குடியேற்றப்பட்டாச்சு. சோ நான் கன்வென்ஷன்ல உங்களுக்கு டேட் வைஸ் நம்ம கொடுத்தோம். கூட்டி சேர்க்கப்படுறது அது ஒரு பீரியட், 1878 ஆரம்பிச்சது. 1948 வரைக்கும் கூட்டி சேர்க்கிற வேலை ரொம்ப சூப்பரா போச்சு, ரொம்ப அருமையா. மீன் பிடிக்கிறவங்க வேட்டைக்காரங்க மூலம் அழகாக கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. சொந்த தேசத்துல குடியேற்றப்பட்டது 48 வருஷத்துல அங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் நல்லா பாருங்க என்ன சொல்லும் போது வசனங்கள் வரும்போது, அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து பாருங்க தேசத்தின் மத்தியில் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனம். சோ எப்படி இருப்பாங்க? அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு தேசத்துல குடியேற்றப்பட்டு ஆடுகள் மாடுகள் அப்புறம் ஆஸ்திகள் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சிருக்கிறாங்க. இந்த 62 வருஷத்துல இஸ்ரேல் அருமையான ஒரு தேசம், பெரிய தேசங்களே பொறாமப்படுற அளவுக்கு அவங்கள்கிட்ட இருக்கு. அது காரணம், அதுதான் ஒரு நோக்கம் இருக்குது. பின்னாடி படிக்கலாம் என்ன நோக்கத்துக்கு இவங்க எல்லாம் வராங்க. மேற்கத்திய நாடுகளே வராங்கன்னா பாருங்க, ரஷ்யா வருது, பிரிட்டிஷ் வருது, அப்புறம் மற்ற இன்னும் சில தேசங்கள், யார் யாரெல்லாம் தேவன் அதுக்கு தேவைன்னு நினைக்கிறாரோ அவங்க எல்லாம் கூடும். இவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதம் வராங்கன்னா என்ன காரணம்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? என்ன காரணம்? ஏன்னா இவர்கள் எப்படி என்ன எப்படி இருக்காங்க, ஆடுகள் மாடுகள் ஆஸ்திகள் சேர்த்துருக்கிறாங்க. ஆடுகள் மாடுகள் அந்த காலத்துல அதுதான் ஜனங்களுக்கு எது கிடையாது, மெட்டீரியல் வெல்த், பொருள் செல்வம், அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல. சோ அது எப்பயுமே ஆடுகள் மாடுகள் நமக்கு ஒரு அருமையான அடையாளம், மெட்டீரியல் வெல்த், அதாவது பொருளாதார செல்வ செழிப்புக்கு அது ஒரு அருமையான அடையாளம். ஆஸ்திகள், அந்த ஆஸ்திகளுக்கு வரக்கூடிய ஹீப்ரூ வேர்டு எடுத்து போட்டு பார்த்தோம்னா அது எது குறிக்குதுன்னா விசேஷமா தரப்பட்ட காரியங்கள். சோ இந்த ஆஸ்திகள் விஷயத்துல அவங்களுடைய பொருள் அது மாத்திரம் வர்றது கிடையாது, எது கூட வருதுன்னா அவர்கள் ரொம்ப சொல்லுங்க நீங்க சொன்ன சிஸ்டர் வாக்குத்தத்தங்களா, அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? வர தேசத்தா இருக்கு, அது தெரியாது. ஸ்பிரிச்சுவல் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொன்னது கரெக்ட். சோ அப்போ நாஸ்திகள் எடுத்துக்கணும், அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க இவ்வளவு வருஷமா. த டெக்னிக்கல் நோஹவ் இன்றைய பாஷையில சொன்ன அவங்களுக்கு, அதாவது இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு துறையிலயும் இன்னைக்கு பக்கா இருக்கிறது யாருன்னா இஸ்ரேல். ஆனா உங்களுக்கு லாஸ்ட் மந்த் நான் நியூஸ் அப்டேட் பண்ணுவேன் இல்லைங்களா, ஒபாமா பாராட்டி இருக்கிறாருன்னு சொல்லி உங்க டெக்னாலஜி பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். சோ அப்போ அந்த அளவுக்கு ஞானவான்கள் ரொம்ப ஆச்சரியமா. சோ சமீபத்துல ஒரு டேங்கர் விட்டுடுக்கிறாங்க, அது வீடியோல எல்லாம் இருக்கு வெப்சைட்ல, நீங்க போய் பார்க்கலாம். அது யாருமே ஆப்ரேட் பண்ண தேவையில்ல, அது அடுக்கு ரோட்ல சுத்தும், அது அடுக்கு சுத்தி எல்லா பக்கமும் பாத்துட்டு போயிட்டே இருக்கும். சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா புல்லட் தான் அவ்வளவுதான். தனியா என்ன பண்றது, இஸ்ரேல் சுத்தி இருக்கிற எல்லாம் என்ன பாலைவனங்கள், எகிப்து பிரச்சனை பண்றான், இந்த பக்கம் சவுதி பண்றான், அந்த பக்கம் ஈரான் பண்றான், பாலைவனத்துல போய் எவ்வளவு நாள்தான் ஜனங்கள் டென்ட் போட்டு இருக்கிறது. சோ இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுட்டான். படத்தை தான் பார்ப்போம், ஆனா இன்னும் அதெல்லாம் ரியல் லைஃப்க்கு வரல. ஆனா இஸ்ரேல் இப்ப கண்டுபிடிச்சு விட்டுருக்கான். அது பாட்டுக்கு பாலைவனத்துல எல்லாம் மண்ணு மேலையும் மரம் மேலையும் ஏறி போயிட்டே சுத்திக்கிட்டே பாத்துட்டு போகுது. சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆக்ஷன் தான், உடனே அந்த இடத்துல பாம்பு போட்டுருக்கும், போட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் ரொம்ப ஆக்ஷன், இதெல்லாம் பார்த்துட்டா ஒபாமா தலை சுத்தி போயிருக்கிறேன். சோ அப்போ இதெல்லாம் சம்பாதிப்பாங்க. சோ இதெல்லாம் சம்பாதிச்சு மாத்திரம் இல்ல, அவங்க எப்படி இருக்கணும், பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமா இருக்கணும், அஞ்சாமல், எல்லோரும் அஞ்சாமல் இருக்கணும். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். சோ இது வரைக்கும் பேசின விஷயங்கள் தீர்க்க தரிசனத்துல நிறைவேறி கூட்டி சேர்க்கப்பட்டு சொந்த தேசத்துல குடியேற்றப்பட்டு ஆஸ்திகள் ஆடுகள் மாடுகள் சம்பாதிச்சு ரொம்ப நல்ல நிலைமையில இஸ்ரேல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களே பட்டயத்துக்கு நீங்களா இருக்கிறாங்களா, இல்லவே இல்ல, இப்பதான் திசி ஆயிருக்கிறாங்க. அவர்கள் சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு சண்டை, ஆறு ஏழு தேசங்களோட சண்டை, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 6 தேசங்கள் 7 தேசங்களோட அவங்களுக்கு சண்டை, 73 சண்டை, 84 சண்டை, 91 சண்டை, அப்புறம் 2006 சண்டை, சண்டை சண்டை சண்டை. இதெல்லாம் யுத்தங்கள். ஆனா அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லிடுக்கிறேன். எப்படி எல்லாம் தீவிரவாத அமைப்புகள் அவங்களை சுற்றி அவங்களுக்குள்ள இயங்கிக் கொண்டு இருக்குது, அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப சில முக்கியமான புள்ளி விவரம் எல்லாம் முன்னெல்லாம் இந்த தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் தான் டார்கெட். ஆனா இன்னைக்கு மாறிட்டாங்க, இன்னைக்கு சாதாரண சிவிலியன்ஸ் கூட டார்கெட், சிவிலியன்ஸ் பொது ஜனங்கள் கூட டார்கெட். சும்மா கொல்லணும், அவன்தான் சும்மா கொல்லணும். ஒரு ஒரு நாள் ஒரு 4 பேர் 3 பேர் நியூஸ் வந்துட்டு இருந்தா இந்த முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்குன்னே ஒரு வாயிருக்கிறாங்க, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அது இவங்க. அப்போ இவங்க முப்பது எல்லாமே அவங்க சுதந்திரம் வாங்கினால இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சனை தான் அவங்களுடைய வாழ்க்கையில. எப்பொழுதுமே வந்து ஒரு மரண பயம் இருக்குது. சோ இதனுடைய விளைவாக பார்க்கிறோம், நம்ம அந்த வசனத்துல சொல்லியிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னுமே என்ன ஆகல, இஸ்ரேல்ல உருவாகல. என்ன சூழ்நிலை, மதில்கள் இல்லாத பட்டணம், தாழ்பாலு பூட்டு இல்லாத பட்டணம், இன்னும் இஸ்ரேல் வரல. அப்படின்னா மதில்கள் எது கிடையாது, நம்ம சொல்லிருக்கிறோம் பாதுகாப்பு. சோ மதில்கள் இருந்தா அது பாதுகாப்பு, ஆனா மதில்கள் இருக்குதுன்னா அதுக்கு எதுக்கு அடையாளம், சுற்றிலும் யார் இருக்கிறாங்க, விரோதிகள் இருக்கிறாங்க. அப்போ விரோதிகள் மூலம் நமக்கு என்ன இருக்குது, ஆபத்து இருக்குது. அவங்க கிட்ட இருந்து காத்துக்கொள்ளணும், மதில்கள் எழுப்பப்படும். ஆனா மதில்கள் இல்லைன்னா என்ன சூழ்நிலை, ஆபத்து இல்லைன்னு இல்ல, ஆபத்து எப்பதான் இருக்காது, விரோதிகள் இல்லாம இருக்கும். சோ அப்போ இஸ்ரேலுக்கு இந்த கடைசி யுத்தம் சம்பவிக்கணும்னா அதுக்கு முன்னால் அவங்க என்ன ஒரு ஸ்டேட்டஸுக்கு வரணும்னா, அவர்கள் குடிச்சேகப்பட்டு சொந்த தேசத்துல செல்ல செல்லி போற இருக்கிறது மாத்திரம் இல்ல, சுற்றிலும் அவர்களுக்கு யார் இருக்கக்கூடாது, விரோதிகள் இருக்கக்கூடாது. விரோதிகள் இல்லைன்னா அவங்களுக்கு பயமே இல்ல, பயம் இல்லாட்டி அவங்க என்ன பண்ண அவசியம் இல்ல, மதில்கள் கட்டி அப்புறம் அதுக்குள்ள தாழ்பால்கள் கதவுகள் வைக்கிறதுக்கு அவசியமே அங்க இல்ல, அந்த கண்டிஷன் காரணம். ஆனா நம்ம இப்பயே பாத்துட்டோமே சகரியா 12:2-3 இருந்தெல்லாம் அவர்களை நான் கூட்டி சேர்க்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்க, தத்தளிப்பின் பாத்திரம், பாரமான கல், எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளவு ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம், நம்ம எவ்வளவு அட்டாக்ஸ் அவங்க மேல இருக்கு, எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அவங்க மேல அங்க போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறாங்களா, பட்டயத்துல இருந்து பட்டயத்துக்கு விலக்கப்பட்டுட்டாங்களா, நிச்சயமா இல்லவே இல்லை. இப்பதான் என்ன மாதிரி ஆர்டர் எல்லாம் போறாங்க இஸ்ரேல் எல்லாம் எப்படி தெரியுங்களோ, நம்ம தான் மிலிட்டரி லைஃப்னா ரொம்ப கேள்விக்குறியா ஆச்சரியமா பார்ப்போம். அங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், இஸ்ரேல் மிலிட்டரி இல்ல, ஒரு சில வருஷங்கள் சர்வ் பண்ணணும், அங்க இருக்கிற லேடிஸ் கூட சர்வ் பண்ணணும். ரொம்ப ஒரு சிட்டிசனா 1 வருஷம் 2 வருஷம் போய் ஆர்மியில இருந்துட்டு வாங்க, எல்லாருக்கும் கன் வந்து அத்துப்படியா இருக்கணும். எங்க பட்டயத்துக்கு நீங்களாக்கிடுங்க, இல்லவே இல்ல, ரொம்ப பிஸியா எடுக்கிறாங்க இப்போ. சோ இந்த காரியம் தான் நடக்கும். பாருங்க இதுக்கு நம்ம ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த சின்ன கையில கொடுத்துருக்கோம். பாருங்க அது பாவம், இது பிளாக் அண்ட் ஒயிட் போடுங்கன்னா அவர் பிளாக்காவே போட்டார் உள்ள. சோ இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா அது எவ்வளவு அருமையான ஒரு நிறைவேறுதல் பாருங்க. சோ அது வசனத்துல பேசப்பட்டிருக்கிறது ஒருவேளை நிழலான மதில்களா இருக்கலாம், அதாவது மதில்கள் மதில்கள் இல்லாத நிலைங்கும் போது அதை குறிக்கணும், பயம் இல்லாத சூழ்நிலை குறிக்கணும், எதிரிகள் இல்லாத சூழ்நிலை குறிக்கணும். இன்னைக்கு எதிரிகள் இல்லாத அந்த நிஜ சூழ்நிலை உருவாகல, இன்னும் ஆச்சரியம்னா லிட்ரல் சூழ்நிலையா கூட உருவாக. லிட்ரலா பார்த்தாலும் என்ன ஆச்சரியம்னா இஸ்ரேல் சுத்தி என்ன இருக்குது, இப்போ மதில்கள் இருக்கு. இதெல்லாம் சாதாரண இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒரு தேசம் எதிரிகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்கிற நோக்கத்துல தங்களுடைய எல்லையில மதில்கள் எழுப்பியிருக்கு. எந்த தேசம்? இஸ்ரேல் மாத்திரம். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் கண்டனம், அது 2003 கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த மதில்கள். எப்போ கோலன் ஹைட்ஸ்ல காசால எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப வந்து ப்ராஜெக்ட் எங்க போயிட்டு இருக்குன்னா வெஸ்ட் பேங்க்ல அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. அந்த மதில்கள் எழுப்புற விஷயம், அந்த மதில்கள் அளவெல்லாம் உங்களுக்கு நான் கன்வென்ஷன்ல கொடுத்தேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 28 உயரத்துக்கு அங்க இருக்குது, 25 அகலத்துக்கு அங்க இருக்குது. நம்ம பார்க்கணும். சோ அந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் படம் குறிக்குது இல்லைங்களா, அது அந்த ஒரு பார்டர் போட்டிருக்கு பாருங்க, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை சுத்தி. இதுதான் அந்த மதில்கள் செல்லக்கூடிய பாதை பிளான் பண்ணிருக்கிறாங்க. முக்காவாசி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த மதில்களுடைய பிளான் அது எப்படி இருக்கணும்னா நெக்ஸ்ட் பிக்சர்ல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்ட அதே விளக்கினா கூட அதுல அவங்களுடைய ஞானம் உங்களுக்கு தெரிய வரும். சோ ரோடு, ரோடுக்கு பக்கத்துல வேலி, வேலிக்கு பக்கத்துல அந்த சிமெண்ட் மதில் நிற்கும், அதுல கேமரா என்ன சொல்றது எலக்ட்ரிக் சென்சார்ஸ் இருக்கும், டச் பண்ணிக்கினா கூட போதும் அந்த சுகத்தை அவங்களுக்கு எங்க போய் அலாரம் அடிக்கணுமோ அடிச்சிடும். சோ எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா. நெக்ஸ்ட் பாருங்க அவங்க ஏன் அந்த மதில் போட்டாங்கன்னா அவர் அருமையான பிக்சர் இருக்கு பாருங்க. மேல ஒருத்தர் வந்து உட்காந்து இருக்கிறாருல்ல ஒரு கட்டடங்கள் மேல, அப்படியே கீழே வந்தீங்கன்னா கார் போயிட்டு இருக்குதா. இந்த கார் இருக்கிறது வந்து மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதி, ஜெருசலேம் அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள், அதனுடைய எல்லை ஓரத்துல போகிற ரோடு, அங்க வந்து ஜனங்களுடைய நடமாட்டம் இருக்கிறது தான் இந்த கார் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சோ இப்போ ஒரு ஒரு 8.5 meters 28 feet போட்டிருக்காங்களா, அதுதான் இப்போ திட்டமிடப்பட்டிருக்கிற அந்த சுவர், மதில் சுவர். ஏன் அது போட்டோம் அப்படின்னு நமக்கு விளக்குறது பாருங்க. பாருங்க இவங்க இருக்கிற இடத்துக்கும் எதிரிகள் இருக்கிற இடத்துக்கும் எவ்வளவு தூரம் தான் டிஃபரன்ஸ், கீழே பாருங்க 300 meters 985 feet. சோ இந்த பக்கம் யார் இருக்கிறாங்க, எல்லா பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்க. சோ ரொம்ப சிம்பிள், பாலஸ்தீனர்கள் வந்து இஸ்ரேல கொல்லணும், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னா ஒண்ணும் பண்ண தேவையில்ல, சோ ஒரு கண்ணை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிடலாம். பாரு மொட்டை மாடியில் போயிருக்கிறார் ஒருத்தர், அங்க இருந்துட்டு ஸ்னைபர்ஸ் அழகாக நல்லா டார்கெட் பண்ணி சினிமா நிலைக்கு பாப்பாங்க, பிளஸ் மாதிரி மார்க் வச்சுட்டு சும்மா ஒரு ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்க போற டிரைவருடைய நெத்தி போட்டுல டப்பு அடிச்சா போதும், அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா சும்மா நடந்துட்டு இருக்கிற ஒருத்தர் மேல ஒரு 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 புல்லட், இது சர்வசாதாரணம் வரும், சாதாரண அடிக்கடி நியூஸ் நினைச்சு பாருங்க. இப்படி இது இப்படித்தான் செய்யறாங்க, சும்மா போர் அடிச்சதுன்னா அவங்க கண்ணு எடுத்துட்டு மேல போறது பாக்குறது, இஸ்ரேல் யாராவது வராங்களான்னு வந்தாங்கன்னா சுட்டுறது. இதனால எவ்வளவு இழப்புனா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்போ அந்த சுவர் எழுப்புனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சின்ன பிளான் போடுறாங்க பாரு. சோ அவங்களுடைய டார்கெட் ஏரியா கொஞ்சம் மறைக்கப்படுதா, அந்த மறைக்கப்பட்டதுக்குள்ளதான் இதெல்லாம் போயிட்டு இருக்குது, அந்த காரு இதெல்லாம் போகுது. சோ அப்ப மதில்கள் எழுப்பிட்டா பக்கத்துல இருந்து அவங்க என்ன பண்ண முடியாது, மேல போனா கூட சொல்ல முடியாது. சோ அப்ப என்னன்னா ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு. இது சின்ன பிரச்சனை நான் சொல்றேன், இது ஸ்னைபர்ஸ் பிரச்சனை, கண் வச்சு அடிக்கிறவங்க, மிசைல் வச்சு அட்டாக் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. இன்னும் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துல, எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு அன்னைக்கு கன்வென்ஷன்ல காமிச்சோம் பெரிய மேட்ல, ஈரான்ல இருந்து எவ்வளவு நிமிஷம், லெபனான்ல இருந்து எவ்வளவு நிமிஷம், வெஸ்ட் பேங்க்ல இருந்து எவ்வளவு நிமிஷத்துல டார்கெட் அடிச்சிடலாம் அவங்க, ரொம்ப ஆச்சரியாது. சோ அப்போ இதுக்காக எழுப்பின மதில் தான் அடுத்த போட்டோஸ் நான் காமிக்கிற பாருங்க. சோ அந்த குழந்தைகள் விளையாடுற மாதிரி இருக்கிற சுவர் பாருங்க. நான் சொன்ன ஒரு அம்சம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா, சோழர் எப்படி கட்டிருக்கிறாங்கன்னு போன கிளாஸ்ல சொன்னாலும் எஸ் டெம்பரவரி டெம்பரவரி வால் இது பாருங்க ஸ்லாப் ஸ்லாபா இருக்குது பாருங்க. சோ வேணும்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம் அவங்க, இடங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம், பார்டர் ஒருவேளை சுருங்குச்சுன்னா பார்டர் மாற்றி வச்சுக்கலாம், ஒருவேளை இந்த சுவரே தேவையில்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சுவர் எப்படி எல்லாம் இருக்கிறது டிஃபரெண்ட் வியூஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. சோ இந்த நெக்ஸ்ட் போட்டோ வலப்பக்கம் இருக்கிறது பாலஸ்தீனர்கள் இல்ல, ரைட் சைட் ரோடு வந்துட்டு இஸ்ரேலினுடைய இல்ல. சோ இப்போ உங்களுக்கு அந்த ஆபத்தெல்லாம் புரியும். சரி, ஒருவேளை இந்த சுவர் இல்லாட்டி என்ன நடக்குதுன்னா பாருங்க, என்ன சொல்றது இடது பக்கமா, இடது பக்கத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் சாதாரணமா இஸ்ரேல் ஜனங்களை தாக்குவாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு கடந்த நேரத்தில். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் போட்டோ பாருங்க, அந்த சுவர் அப்படியே காடுகள் எல்லாம் கூட போகுது. அடுத்த போட்டோ பாருங்க, அதுக்கடுத்த போட்டோ பாருங்க, அதுக்கடுத்த போட்டோ அந்த ஒரு பெரிய நடந்து போறது கீழே அறுபதுன்னு போட்டிருக்க போட்டோலாம் ஜெருசலேமுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற பகுதி. சோ அந்த ஜெருசலேம் ஒட்டி கூட அந்த சுவர் போகுது. நெக்ஸ்ட் போட்டோ பாருங்க, அந்த சுவர் அப்படியே போய்கிட்டே இருக்குது பாருங்க, ரோடோ ரோட்டோரமா. சோ இதெல்லாம் என்னன்னா இஸ்ரேல் மாத்திரமே இந்த மாதிரி ஒரு மதில் சுவர் எழுப்பி எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கு கூட இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, காஷ்மீர் எல்லையில பாதுகாப்பு வேலி இருக்குது, சுவர் இல்ல பாதுகாப்பு வேலி. டெரரிஸ்டுக்கு பயந்துதான், ஆனா அது வேலி, சுவர் யார்தான் கட்டிருக்கிறாங்க, இஸ்ரேல் மாத்திரம். நெக்ஸ்ட் அந்த ஒரு சின்ன ஒரு கிராஃப் இருக்குங்களா, அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக எடுத்தேன் நான் அது, பாருங்க அந்த கிராஃப். 2003 சுவர் கட்டுறாங்க, கட்டும் போது பாருங்க அது வரைக்கும் பாருங்க கட்டும் போது கிட்டத்தட்ட அது எவ்வளவு சொல்றாரு, கட்டிட்டு கட்டுறதுக்கு முன்னால எத்தனை பேரு, கிட்டத்தட்ட 89 பேருங்களா, 89 பேரு கொல்லப்படுறாங்க. கட்டினது கட்டிட்டு இருக்கும்போது 46 பேர் கொல்லப்படுறாங்க 2003. அதுக்கப்புறம் 2004 பாருங்க, சோ கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 19 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, கட்டினதுக்கு அப்புறம் ஜீரோ வருது இல்லையா. அதாவது என்ன சொல்ல வரன்னா, சுவர் கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன இல்ல, உயிர் சேதமே அங்க இல்ல. சோ எது குறிக்குது அப்ப கட்டுறத எதுக்காக தான் கட்டுறாங்க, எதுக்கு கட்டுறாங்க அந்த பாயிண்ட் நான் காமிக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு எதுக்குதான் கட்டுறாங்க அவங்க, அழகுக்கு இல்ல, அழகுக்கு இல்ல, பிரிவினைக்கு இல்ல, அதாவது அது ஒரு ப்ரோபகண்டா போகுது. சோ இந்த சுவரை வந்துட்டு அரபு தேசங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு இனத்தை இன்னொரு இனத்துல இருந்து பிரிக்கிறதுக்காக கட்டுறாங்க. சோ இனவெறி பிடித்தவர்கள் யூதர்கள் இப்படித்தான் உலகத்துக்கு போக்கஸ் ஆகுது. வேற நியூஸ் பேப்பர் வேற மேகசின்ல போய் நீங்க வாச்சீங்கன்னா இந்த சுவரை பத்தி எப்படித்தான் கமெண்ட் கொடுப்பாங்க, இப்படித்தான் கொடுப்பாங்க, இது ஒரு இனவெறி கொள்கை, யூதர்கள் அரேபியர்களை விட வசதி என்று காண்பிக்கிறதுக்காக யூதர்கள் கட்டிடுகிற ஒரு சுவர். ஆனா ஈரோடு சொல்றாங்க, மன்னிக்கணும் இஸ்ரேல் சொல்றாங்க, அது இனவெறிக்காக நாங்க பண்ணலப்பா, எங்களுடைய உயிரை நாங்க என்ன பண்ணிக்கணும், பாதுகாக்கணும், ஏன்னா நீங்க எங்களை அப்படி தாக்குதல் பண்றீங்க. சோ இது இது இந்த இந்த டேட்டா சே சும்மா உங்களுக்கு காண்பிச்சு அப்படின்னா, சோ அவங்க சுவர் எழுப்பிடுகிறாங்க, எழுப்பினுடைய நோக்கம் என்னன்னா உயிர் பயம், ஜனங்களுடைய ஒரு ஒரு ஜீவிக்கிற உரிமையை காக்க வேண்டியது அந்த தேசத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை, உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சர்வசாதாரணமா யாருமே பாலஸ்தீனர்ல கன் எடுத்துட்டு இஸ்ரேல்ல இருக்கிறவங்கள அங்க கொலை பண்றது இன்னும் நடந்துட்டு தான் அங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சோ அப்போ இதுக்காக அவங்க எழுப்பி இருக்கிறாங்க இந்த சுவர் அப்படின்னா ரெண்டையுமே நிரூபிக்குது. சோ எசேக்கியேல் 38 அவர்கள் பயப்படாமல் இருக்கணும், ஆனா அவங்க பயப்படாமல் இல்ல, அவங்க அவர்கள் அஞ்சாமல் இருக்கணும், இன்னும் அஞ்சாமல் இல்ல, அவர்கள் நிர்விசாரமே குடியிருக்கணும், இன்னும் நிர்விசாரமே இல்ல, அவர்கள் யுத்தத்துக்கு நீங்களா இருக்கணும், இன்னும் யுத்தத்துக்கு நீங்கள் ஆகல, அவர்கள் மதில்கள் இல்லாத பட்டணத்தில் இருக்கணும், இப்ப லிட்டரலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி இஸ்ரேலை சுற்றி மதில்கள் இருக்குது, பயங்கள் ஆபத்துகள் இருக்குது. சோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சோ இந்த எசேக்கியேல் 38 எப்ப சம்பவிக்கும் அப்படின்னா இந்த சூழல் என்ன ஆகணும், மாறணும். சோ அந்த சுற்றி இருக்கிற அரபு தேசங்கள் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகளா மாறணும், மாறுச்சுன்னா இப்போ இவங்களுக்கு இடையில் இருக்கிற இந்த மதில் சுவர் என்ன ஆகும், அவங்க பாருங்க அவங்க தந்திரமா தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. தேவையான வச்சுக்கலாம் இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம். சோ அப்போ இஸ்ரேலுக்குள்ள என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சில சில சம்பவங்களே காண்பிக்கும். இவங்க டெம்பரவரியா அந்த கட்டிருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சூழல் ஆகும் கண்டிப்பா மாறும் மாறும் அந்த சூழ்நிலையில. அப்போ அந்த மாறி இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அவங்க அப்படி நிர்விசாரமே சந்தோஷமா கூடி இருக்கும் போது கோகே நீ உன்னுடைய கூட்டணி எல்லாம் கூட்டிட்டு நீ கிளம்பி வருவ. சோ இதுதான் விஷயம். சோ அப்போ எசேக்கியேல் 38 சம்பவிக்கிற சூழல் இன்னும் உருவாகல, ஆனா உருவாகும். எப்படி உருவாகும், எப்படி இப்போ இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும், எப்ப எப்படி இஸ்ரேலும் அரேபியர்களும் நண்பர்கள் ஆவாங்க, எப்ப எப்படி ஆவாங்க, அது யுத்தத்திலேயா இல்ல வேற முறையிலயா, அப்படி ஆகும்போது எப்ப இந்த சுவர்கள் இருப்பாங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் தான் நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம். சங்கீதம் 89 இந்த பிரச்சனை தான். ஆனா முடிவுக்கும் போது இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அத்தனை அரபு தேசங்களும் அந்த யுத்தத்துல இஸ்ரேல் கிட்ட மண்ணு கவுவாங்க. அப்போ அவர்கள் தங்களுடைய இயலாமே ஒத்துக்கொள்வாங்க. போன கிளாஸ்ல பார்த்தோம், நானு பார்த்தோம் இல்லைங்களா, இயலாமே ஒத்துக்கொள்வாங்க. இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்கிறது ஏற்றுக்கொள்வாங்க. அதனால இஸ்ரேலுக்கு நட்புறவா மாறுவாங்க. அப்படி மாறி இந்த பயமில்லாத சூழல் உருவாகி லிட்டரலாவே சுவர்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கும். எப்படி இருக்கும்னா வசனத்தில் இருக்கிற மாதிரி பயம் இல்ல, சந்தோஷம், அமைதி, சமாதானம், நேர்விசாரமா. எங்களுக்கு எதுக்கு இப்போ சுவர், அதான் எங்களுக்கு எங்களை விரோதிச்ச எங்களுடைய லெபனான், சிரியா, ஜோர்டான், ஈரான், ஈராக், ஒருவேளை அகமதி நிஜாத் கூட என்ன பண்ணிடுவார், ரொம்ப ஃப்ரெண்டானால ஆயிடுவார். அவர் எப்படி ஆவார்னே தெரியல, ஆனா தேவனாக வைப்பார். சோ இவங்க எல்லாம் ஃப்ரெண்டாக போகணும், எப்படி ஒரு சூழல் இருக்கும், இஸ்ரேல் அப்படி இருப்போம். வி டிட் இட், அந்த பாயிண்ட் இருக்கும், நாங்கள் செஞ்சிட்டோம். எங்களுடைய மைட்ஸ், எங்களுடைய ஞானம், எங்களுடைய ராணுவ வல்லமை செஞ்சிட்டோம். சந்தோஷமா இருப்பாங்க. சில மாதங்கள்ல இந்த கூட்டணி ரெடி ஆகும். இந்த கூட்டணி ரெடி ஆகி அவருக்கு வருவாங்க. என்ன நோக்கம், அடுத்த பாயிண்ட் 13 வசனம், அல்லவோ வருகிறாய் என்றும்,
நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்கிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள்.
பாத்தீங்களா, இதுதான் நோக்கம். ஆனா இதை குறிச்சு நம்ம பிரதர்ஸ் நிறைய திங்க் பண்றாங்க எல்லாரும். சோ என்ன கொள்ளையிட போறாங்க இந்த கூட்டணி தேசங்கள். ஆனா வாஸ் நாட் கிளியர், நீங்க எதுக்கு வரீங்க, கொள்ளையிட அல்லவோ நீங்க வரீங்க, எது கொள்ளையிட, ஆடு மாடு வெள்ளி பொண்ணு ஆஸ்தி இதுக்கு தானே நீங்க போறீங்க. ஏன்னா ஒரு காரியம் இருக்கணும். சரி, இப்போ சமாதானத்துல இப்போ 83 சங்கீதம் நிறைவேறதுக்கு பின்பு இஸ்ரேல் அண்டை நாடுகளோட சமாதானத்தோடு இருக்கிறாங்க, எந்த பாதுகாப்பு அவசியம் இல்ல. இந்த சமயத்துல இஸ்ரேல் எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட நாடு, அவர்கள் சொந்த தேசத்துல குடியிருக்கிற நாடு, ஆறு மாறு ஆஸ்தி சம்பாதிச்ச நாடு, அது மாத்திரம் இல்ல சுத்தி இருக்கிற தேசங்களோட ஒற்றுமையா சமாதானமா சந்தோஷமா இருக்கிற நாடு. இந்த சமயத்துல தான் இவர்களுடைய ஆடு மாடு ஆஸ்திகள்னால யாருக்கு வந்து கண்டிப்பா கண் இருக்கும். இப்ப நான் சொன்னோம், இதெல்லாம் ரொம்ப அருமையான ப்ரூஃப் உங்களுக்கு. போன 2 முன்னாடி ஒபாமா வந்துட்டு அப்ரிஷியேட் பண்றார், உங்களுடைய டெக்னாலஜி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த ஆச்சரியம் என்னவா மாறும், பொறாமையா மாறும். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் மற்ற கூட்டணி, ஏன்னா இஸ்ரேல் பத்தி நமக்கு ஒண்ணு அதிகமா தெரியல. சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மறந்துடுவோம். என்ன ஞானம் உள்ள ஜனங்கள், வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு அருமையான ஒரு சின்ன டாபிக் உங்கள் மத்தியில நம்ம பேசலாம். அவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு உண்மையிலேயே அவங்க பாருங்க. உண்மை விஷயம் என்னன்னா, இவர்கள் மீது எதுக்கு இந்த படையெடுப்பு நடக்குதுன்னா கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிக்கணும்னா அவங்க பொக்கிஷம் இருக்கணும். பொக்கிஷம் இருக்கணும் இன்னைக்கு இஸ்ரேல்ல. எந்தெந்த விதத்துல அவர்கள் பொக்கிஷம் வச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமா அந்த ராணுவ தந்திரம் எல்லாம் இஸ்ரேல் பார்த்து எல்லா தேசங்களும் உங்களுக்கே தெரியும் இல்லையா, உலகத்துல எத்தனையோ புலனாய்வுத்துறை இருந்தாலும் நம்பர் ஒன் எதுக்கா மொசாத். யார் மொசாத்? இஸ்ரேலுடைய புலனாய்வுத்துறை. இங்க என்ன நடக்குது எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா பாம்பேல அந்த தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாதிகள் எல்லாம் போயிட்டு நம்ம ஆட்கள் எவ்வளவு நாள் ட்ரை பண்ணாங்க? கிட்டத்தட்ட 3 நாளா 4 நாளா. அப்போ ஒரு ஒரு போன் கால் வந்ததா நியூஸ் எனக்கு தெரியல உண்மையா, பட் கேள்விப்பட்டோம் இஸ்ரேல் இருந்து. ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் கொடுங்க, ஹாஃப் அன் அவர் கிளீன் பண்ணி கொடுக்குறோம் சொன்னா இந்தியன் ஆர்மி அங்க ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா அது பிரஸ்டீஜ் இஷ்யூ. நீங்க வந்தீங்கன்னா இப்ப எங்க ஆர்மி என்னாச்சு? சோ அது எப்பயுமே ஒத்துக்க மாட்டாங்க, தேசங்களை ஒத்துக்காது. சோ நாங்களே பண்றோம், உயிரிழப்பானாலும் பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல. பட் அந்த ஒரு செய்தி வந்திருக்குது அவங்க, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுங்க, நாங்க ஒரு ஒரு சில வீரர்களை மாத்திரம் அனுப்புறோம், ஹோட்டலை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் டெரரிஸ்ட். அவ்வளோ டாக்டிக்ஸ் வந்து நான் இப்ப உங்களுக்கு சொன்னோம், ஒரு ஆட்டோமேட்டிக் டேங்கர் எல்லாம் விட்டுடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப ஆச்சரியம் அந்த புள்ளி வீரங்கள் கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப தெரியும் இஸ்ரேல் மேல ஏன் மற்ற தேசங்கள் பொறாமை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அமெரிக்கனுடைய மேக்சிமம் டெக்னாலஜி எல்லாம் இஸ்ரேலினுடைய அந்த காரியம் கை காரியம் தான். அப்போ அவர்கள் இன்னும் நம்ம இது திங்க் பண்ணணும், அந்த கொள்ளை பொருள் என்ன? சோ அந்த கொள்ளை பொருள் இவர்களுடைய கண்ணை உறுத்தும் பொழுது அவங்களை அதை கொள்ளையடிக்க பார்க்கும் போது சாதகமான சூழ்நிலை. இஸ்ரேல் எப்படி இருக்கு? லிட்டரலாக இஸ்ரேல் எப்படி இருக்கு? பொக்கிஷம் இருக்கு, நெக்ஸ்ட் அதுக்கு என்ன இல்ல? பாதுகாப்பு இல்ல, கேஷுவலா அந்த அட்டாக் நடக்கும். அது மாத்திரம் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய வெற்றியில இவர்கள் கூட மிதம் மிஞ்சி இருப்போம் சங்கீதம் 83 யுத்தத்துல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் தான் டார்கெட்னா? அரபு பாலஸ்தீனியன்ஸ். இவங்க வந்துட்டு அவங்களுக்கு சமாதானம் ஆயிட்டா அவர்கள் பெரிய ஒரு, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க சொன்னாங்க, அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஆர்த்தடாக்ஸ் செகுலர் ஜூஸ் எல்லாம் நம்ம சொல்லிடுக்கிறோம். சில யூதர்களுக்கு வேதத்தின் வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை, மேசியா வருவார். ஆனா இந்த வேத வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கையே இல்லாத யூதர்கள் அவங்க தான் இன்னைக்கு நாட்டை ஆள்றாங்க, பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள். சோ இவர்களுடைய என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு மதத்தின் மீது நம்பிக்கை இல்ல, என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அந்த மேசியா நபர் இல்ல, யார்தான் மேசியா? இஸ்ரேல் தேசம் தான் மேசியா, நாங்கத்தான் உலகத்துக்கு எல்லாமே செய்ய போறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இவர்களுக்கு இந்த விரோதிகள் மேல ஒரு ஜெயம் கிடைச்ச என்னதான் சொல்வாங்க, மேசியா வந்தாச்சுப்பா, நாங்க வந்தாச்சு பாருங்க எல்லாம் அந்த சமயம் தான் இந்த கோக் மாகோகனுடைய யுத்தம் நடக்கலாம். அதுதான் நாமோ அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காலம். மதில்கள் இல்லாம நிர்விசாரம், நிர்விசாரம்னா கேர்லெஸ் ஃபியர்லெஸ் இல்லையா, நிர்விசாரம் எதை பத்தி ஒண்ணு காலே இல்ல, கேஷுவலா இருக்கிற அந்த சமயத்துல இந்த ஒரு படையெடுப்பு அவங்களுக்கு விரோதமாக அங்கு நடக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இது அந்த மதில்கள் இல்லாத சூழல் நம்ம மிக முக்கியமா கவனிச்சு கொண்டிருக்கிற ஒரு காரியம். சோ இப்போ மதில்கள் இல்லாம போன முன்னாடி சங்கீதம் 83 என்ன ஆகணும், சம்பவிக்கணும். சங்கீதம் 83 சம்பவிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கிறது நம்ம இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய தீர்க்க தரிசன பகுதிகள் இதுவாகத்தான் இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த விரோதிகள் யாரு பார்க்கிறோம், அவர்கள் எப்போ படை எடுப்பாங்க, எந்த சூழலுக்கு மத்தியில படை எடுக்கணும் பார்க்கிறோம், அவர்கள் படை எடுக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு கூட நம்ம அங்க பார்க்கிறோம். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நிறைய பொக்கிஷங்கள், அவங்களுடைய செல்வ செழிப்பு ரொம்ப ஆச்சரியம். அதை பத்தி பேசணும் ஒரு நாள் உங்ககிட்ட, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், சயின்டிபிக்கா பேசலாம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு கூட அதை லிங்க் பண்ண முடியாது. சோ அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த 3 பாயிண்ட்ஸ் நாம இன்னைக்கு நிறுத்தலாம். மீதி இருக்கிற சில விஷயங்கள் நாம இன்னொரு கிளாஸ்ல நாம நிறைவு செய்யலாம். சோ இதோடு நமக்கு இருக்கட்டும் காரியங்கள். சோ தேவன் தாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பராக. ஆமென். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 26 சொல்லியாச்சு. சோ சகோதரர்கள் சொல்லியிருக்கிறபடி வரக்கூடிய 26 அன்னைக்கு நமக்கு ஒரு நாள் கூட்டம் இருக்கிறது நாம் எல்லோரும் அறிவோம். பட் இன்னும் நம்ம பேசாத ஒரு விஷயம். ஆனா என்ன என்ன செய்யலாம் அப்படின்னா, இஸ்ரேல் ஸ்டடி ஒருவேளை அன்னைக்கு கர்த்தர் சித்தம்னா நம்ம நிறைவு செய்யலாம், ஒரே ஒரு சப்ஜெக்ட். ஆனா ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒரு வீடியோ கிளாஸ் நாம பிளான் பண்றோம் ஈவினிங் சமயத்துல, சாயங்கால வேலையில. சோ இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸ், அது தலைவர்கள், தேசங்கள், இல்ல மிக முக்கியமான சம்பவங்கள், பிளஸ் சில வீடியோ காட்சிகள் கூட நம்ம இங்க பிளே பண்றதுக்கு நாம திட்டம் பண்றோம். சோ அதனால யாரும் தவற விட வேண்டாம். ஒருவேளை அதோடு நாம இந்த கிளாஸஸ் வந்து நம்ம நிறைவு செய்யலாம். ஜெபத்துல தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துவ அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு இந்த இஸ்ரேலை குறித்த கடைசி கால தீர்க்க தரிசன இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ செய்திகள், ஆச்சரியமான செய்திகள் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அனைத்தும் நடந்து ஏறி இருக்கிறது, நடக்க போகிறது. எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேலுக்கு என்ன நேர்கிறதோ இல்லையோ, காலம் சமீபமாயிருக்கிறது, நம்முடைய ஓட்டம் தீவிரமாயிருக்க வேண்டும். இது நமக்கு இன்றைக்கு எச்சரிக்கையாக தேவன் அறிவித்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நாம் தீவிரப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வார் என்று சொல்லிக்கொண்டு சகோதரர் அறிவித்த வண்ணமாக வருகிற 26ஆம் தேதி அன்று நம்முடைய எக்லீஷியால ஒரு நாள் கன்வென்ஷன் காலையிலிருந்து இரவு வரையிலும் இருக்கும். இப்போ அவர் சொல்லியிருக்கிறபடி பார்த்தா இரவு வேளையில அதை போக்கஸ் பண்ணி அது விதமா பேச வேண்டியிருக்கும். அதனால நீங்க எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருங்க. இப்போ நம்ம மதிய உணவும் இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். காலையிலையும் மாலையிலையும் டீக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இப்போ பிரதர் சொன்ன விஷயத்துல பார்த்தா அது போக்கஸ் பண்றதுக்கு உண்டான செலவுகளும் இருக்கும். இது எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் வைத்து தேவைகள் இருப்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட முடியாய், தேவனுடைய ஏவுதலின்படி நடந்து கொள்ள முடியாத அனைவரையும் கேட்டுக்கொண்டு சகோதரர் மோகன் பாபு அவர்கள் இரவின் கீதங்கள் வாசிக்க, சகோதரர் அன்பழகன் அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த பாடத்தை முடிக்கும்.
ஜனவரி 20 இன்றைய இரவின் கீதம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய உபத்திரங்களினால் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏனெனில் கிறிஸ்துவின் நிமித்தம் இவைகள் சகித்ததை உணர்ந்திருந்தால் எந்த ஒரு மனுஷனும் சட்டத்தை மீறியதற்காக ஜன சமுதாயத்தின் மத்தியில் கைது செய்யப்படும் பொழுது வெகுவாக சஞ்சலப்படுவார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் அனுபவிக்கப்படும் பொழுது கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருப்பதாலும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வருவதாலும் இத்தகைய அவமானங்கள் நிற்கும் பொழுது வெக்கக்கேடான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தெரிவதால் சந்தோஷப்படுவோம். இந்த தேவ வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு சோதனையாக சிறைப்பட்டப்படுத்தலோ உபத்திரவமோ சத்தியத்தின் மித்தமாகவோ கர்த்தருடைய மித்தமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படும் பொழுது வெக்கப்பட்டு போகிறதில்லை. மாறாக இதன் மித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இயேசுவின் மித்தமாக கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்க தகுதி பெற்ற பாக்கியம் என்று கருதுவார்கள். ஏனெனில் கிறிஸ்துவின் இவ்வாறே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், கட்டப்பட்டார்கள், கசையறிப்பட்டார்கள், பொதுஜனங்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டார்கள், தேவ தூஷணம் சொன்னதாக குற்றச்சாட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆமென்.
ஜெபம். மகா இரக்கமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, ஒருவருக்கே சதா காலங்களிலும் உமது நேசகுமாரனும் எங்களுக்கு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உள்ளத்தின் மன ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேலையில் எடுத்துக் கொள்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்த தகப்பனே, ஒரு நாள் ஜீவனையும் கொடுத்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் ஆழமான ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த மாலை வேளையிலே கூட்டி சேர்த்த மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா கூடி வந்ததின் நோக்கத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து அப்பா கேட்ட சத்தியத்திற்கு நிகராக தகப்பனே தொடர்ந்து அதை தங்கள் இருதயத்தில் பதித்துக் கொண்டு அதற்காகவும் நித்தமும் கிரியை காண்பிக்க தேவரே கிருபை செய்தும் அப்பா. அப்பா இந்த வேளையிலேயும் கூட எங்களுடைய இந்த சென்று போன நாட்களில் எல்லாம் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை தயவாய் மன்னித்தருளும் அப்பா. எங்களுடைய பலவீனங்களினாலும் சுயநலத்தினாலும் பல்வேறு விதமான பாவங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் உமது சமூகத்தில் வரும்போது அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நித்தமும் அதை உணர்ந்து கொண்டு குற்ற மனசாட்சி உள்ளவர்களாக கேட்ட சத்தியத்திற்கு நாங்கள் சீர்பொருந்தவும் கிறிஸ்துவின் குருலட்சணத்தை நாளுக்கு நாள் நாங்கள் மெருகேறவும் எங்களை நாங்களே நிதானித்து பார்க்கவும் தேவரீர் கிருபை தந்தருளும் அப்பா. தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும் தகப்பனே, இந்த சிறிய ஜெபத்தையும் கூட எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல தகப்பனே, உங்களுடைய மேலான தயவுள்ள சித்தத்தின்படியே செய்வல்ல வேண்டுமாய் உமது நேசக்குமாரனும் எங்களை இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக விண்ணப்பிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே,